உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 37.
இனி நாங்கள் ஐயாவினுடைய உரை குறிப்புக்குள்ளே நுழையலாம்.
உரை குறிப்பு: கோடிக்கணக்கான திரவியத்தை உடைய ஒருவன் தண்ணீர் அகப்படாது தனி வழியிலே போகும் போது அவனுக்கு தாங்குதற்கு அரிய தாகம் வருமாயின் அவனுக்கு வேண்டும் பொருள் தண்ணீரே.
திரவியம் என்பது இங்கே செல்வ குறிப்புகளை குறித்து நிற்கிறது. எப்பொழுதும் தத்துவ நூல்கள் படிக்கிற பொழுது வடநூல் பயிற்சி இல்லாமல் தத்துவ நூலை படிக்க முடியாது. இது பற்றி தமிழ் பெற்றாளர்கள் பல விமர்சனங்கள் வைத்திருக்கிறார்கள், பல பேர் முயற்சியும் செய்திருக்கிறார்கள். இது மொத்தமும் தமிழுக்கு மாற்றிவிட வேண்டும், தமிழிலேயே தத்துவத்தை படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறார்கள். நம்முடைய மறை அவருக்கு என்ன பெயர், மறைமலை அடிகள் தத்துவத்தை மொத்தமாக தமிழிலே மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து நூல்கள் செய்திருக்கிறார். அதிலே தப்பில்லை, தன் தாய்மொழிக்கு பலம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதிலே தப்பில்லை. மற்ற மொழி தவறு, இதைத்தான் நான் படிப்பேன் என்று நினைப்பதுதான் தவறு. அவரெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி, அவர் செய்திருக்கிறார். இங்கே திரவியம் என்பது செல்வத்தை குறித்து நிற்கிற ஒரு சொல்லாக, வட சொல்லாக இருக்கிறது. அது நூல்களிலே நீண்டகாலம் பயின்றதாலே அதை எழுதுகிற பொழுது அவர்களுக்கு இயல்பாக இந்த அது வடமொழியிலே போட வேண்டும் என்று அவசியத்திலே நினைந்து போகவில்லை, இயல்பாக அது வருகிறது. இன்றைக்கு ஆங்கிலத்தோடு பயிற்சி பெற்ற நம் அவர்களுக்கு ஆங்கில சொற்கள் இயல்பாக வந்து விழுகிறது போல அந்த காலத்திலே விழுந்திருக்கிறது என்பதை நினைத்து கொள்ள வேண்டும்.
கோடிக்கணக்கான திரவியத்தை உடைய ஒருவன் தண்ணீர் அகப்படாது தனி வழியிலே போகும் போது அவனுக்கு தாங்குதற்கு அரிய தாகம் வருமாயின் அவனுக்கு வேண்டும் பொருள் தண்ணீரே. அப்போது ஒருவன் தண்ணீர் கொண்டு வருவானாயின் அதை பெற்றுக் கொள்வதற்கு அவன் தன்னுடைய கோடி திரவியத்தையும் தன்னுடைய சுவாதீனத்தையும் அவனுக்கு கொடுக்க விரும்புவான்.
அதனுடைய தேவை வர வேண்டும். தண்ணீர் எப்போதும் எங்களுக்கு கைக்காகப்பட்டு கொண்டிருந்ததுதான். தண்ணீரினுடைய பெருமதி தெரிய வேண்டும், தாகம் வர வேண்டும். அந்த நேரம் தண்ணீர் இல்லையே என்கின்ற உண்மை தெரிகிற பொழுதுதான் தண்ணீர் பற்றிய ஏக்கம் பிறக்கும். அதுபோல திருவருள் நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறது. நிலத்திலே எங்கே வெட்டினாலும் கொஞ்ச நேரம் ஆழமாக வெட்டிவிட்டால் தண்ணீர் கிடைக்கும். ஆனால் அது நம்மை சூழ்ந்து இருக்கிற போது அதனுடைய பெருமதி நமக்கு தெரிவதில்லை. அதனுடைய அது இல்லாத பொழுது, அது பற்றிய ஏக்கம் பிறக்கிற பொழுதுதான் அதனுடைய பெருமதி தெரிகிறது. ஆகவே தண்ணீருக்குரிய பெருமதி தெரிந்தால் எப்படி மற்ற திரவியங்களை எல்லாம் அவன் தூக்கி எறிந்து விடுகிறானோ அதுபோல திருவருளினுடைய பெருமதி தெரிய வேண்டும், அதன் பற்றிய ஏக்கம் வர வேண்டும். ஏங்காதவனுக்கு பொருள் கிடைக்காது. எந்த ஒன்றும் தான் நான் சொல்வது, காதலிலே தொடங்கி கல்வியிலே தொடங்கி செல்வம் வரையும் அது நோக்கி ஒருவன் ஏங்க வேண்டும். ஏங்கினால்தான் அது நம் கைக்கு வரும். மனத எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்றார் வள்ளுவர். முதல் அது பற்றிய எண்ணம், பசி வர வேண்டும். பசித்தவனுக்கு தான் உணவு கிடைக்கும். திருவருளும் அப்படித்தான். மற்றைய பொருள்களை எப்படி பசித்து தேடினோமோ திருவருளையும் பசித்து தேட வேண்டும். தேடினால் திருவருள் கிடைக்கும், அதைத்தான் சொல்கிறார். அந்த தண்ணீர் எப்படி தேடப்படுகிற பொழுது அரும்பொருளாகிறதோ அப்படி திருவருளினுடைய அருமை உணர்ந்து தேட வேண்டும் என்கிறார்.
அப்போது ஒருவன் தண்ணீர் கொண்டு வருவானாயின் அதை பெற்றுக் கொள்வதற்கு அவன் தன்னுடைய கோடி திரவியத்தையும் தன்னுடைய சுவாதீனத்தையும் அவனுக்கு கொடுக்க விரும்புவான். ஆதலால் அச்சமயத்தில் வேண்டும் பொருளாகிய தண்ணீரிலும் பார்க்க மேலான பொருள் அவனுக்கு உலகத்தில் இல்லை. தாங்குதற்கு அரிய வியாதியால் வருந்தும் ஒருவனுக்கு அவ்வேதனையை நீக்கக்கூடிய மருந்து அச்சமயத்திலே வேண்டும் பொருளாகும். அதை பெற்றுக் கொள்வதற்கு தனக்குள்ள எல்லாவற்றையும் கேட்டாலும் கொடுப்பான்.
வேறு வேறு உதாரணங்கள் காட்டுகிறார். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர், நோயுள்ளவனுக்கு மருந்து.
உலக வாழ்க்கைக்கு வேண்டும் பொருள் உலக பொருள்களுக்குள் ஒப்பு உயர்வு இல்லாதிருத்தல் போல, முத்தி இன்பத்திற்கு இன்றியமையாத திருவருளானது ஒப்பு உயர்வு இல்லாத பொருளாகின்றது.
தேடப்பட வேண்டும். உலகத்திலே எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது. நாம் ஒரு பொருளை தேடுகிற பொழுதுதான் அதன் அருமை உணர்கிறோம். அது தேடுகிற பொழுது, அருமை உணர்ந்து தேடுகிற பொழுதுதான் அது நம் கைக்கு கிடைக்கிறது. பரீட்சை எழுதுகிற பொழுது ஒரு மாணவன் அதிகூடிய சித்தி அடைகிறான், ஒரு மாணவன் மிகச்சாதாரண சித்தி அடைகிறான், ஒரு மாணவன் தோற்று போகிறான். இந்த வேதத்துக்கு என்ன காரணம் என்றால் அவருடைய தேடல் தான் காரணம். கல்வியினுடைய பெருமதி உணர்ந்தான், கடுமையாக தேடினான், அவன் அதிகூடின சித்தி அடைந்தான். மற்றவன் ஓரளவு முயன்றான், அவன் நடுத்தரமான சித்தி அடைந்தான். மற்றவன் முயலவே இல்லை. முயலாதவனுக்கு காரணம் என்றால் அவனுக்கு கல்வியினுடைய அருமை தெரியவில்லை, அவனுக்கு கல்வி பசியாகவில்லை. ஆகவே பசியானால்தான் தேடலாம். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். படித்து தேட முடியாது. திருவருள் தேடல் என்பது நம் ஆன்மாவினுடைய பசியாக வேண்டும். பசியாகிற பொழுது அது நமக்கு தரிசனம் தரும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
உலக வாழ்க்கைக்கு வேண்டும் பொருள் உலக பொருள்களுக்குள் ஒப்பு உயர்வு இல்லாதிருத்தல் போல, முத்தி இன்பத்திற்கு இன்றியமையாத திருவருளானது ஒப்பு உயர்வு இல்லாத பொருளாகின்றது. தண்ணீர் கிடையாத இடத்திலே தாகத்தினால் சுழன்று வருந்துகின்ற ஒருவன் அதை பெற்றுக் கொள்வதற்கு தனக்குரிய பொருள்கள் எவைகளையும் கொடுக்கவும், தன்னால் இயன்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்யவும் உண்டாகும் விருப்பத்திலும் பார்க்க, அதிகமான விருப்பத்தோடு ஆன்ம ஈடேற்றத்திற்கு இன்றியமையாததாகிய திருவருளை பெறுதற்கு ஒருவன் தன்னுடைய பொருட்செல்வம், கல்வி செல்வம், சிரத்தையாகிய இவற்றை முற்றாக உபயோகித்து தன்னுடைய வாக்காலும் காயத்தாலும் மனத்தாலும் செய்யத்தக்க முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாம்.
ஒரு கடும் தாகம் வந்துவிட்டது. தாகந்தீர தண்ணீர் வேண்டும். அந்த நேரத்திலே அவனிடம் சொத்தை எழுதித்தான்றால் எழுதி தருவான். சொத்தை எழுதித்தா என்றால் எழுதி தருவான். ஒருவனை கொண்டு வைத்து சொத்தை எழுதி வைப்பதற்கு சுகமான வழி சொல்லி தருகிறேன். அவனை தாகமாக வைத்துவிட்டு சொத்தை எழுதித்தா தண்ணீர் தருகிறேன் என்றால் எழுதி தந்து விடுவான். அது இயல்பல்லவா? ஆனால் அங்கே என்ன ஒரு வித்தியாசம் என்று கேட்டால், தண்ணீர் குடித்த உடனே பழையபடி அவனுக்கு இயல்பு நிலை வந்துவிடும், பிறகு பொருள்களிலே பற்று வந்துவிடும். இது உலகியல்ல இருந்து விடுபடுகிறதும் பற்றுவதுமாகிய நிலை. திருவருளை பெற வேண்டுமானால் ஒரே அடியாக விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும். ஒரே அடியாக விட்டவனுக்குத்தான் திருவருளுடைய தன்மை கிட்டும். ஆகவே இந்த உலக பொருள் தேவையின் போது நாம் மற்ற பொருள்களை விடுவதை விட கடுமையாக முயற்சிக்க வேண்டும். முயற்சித்தால் தான் திருவருள் கிட்டும். அதனைத்தான் திருக்குறளிலே நாங்கள் துறவு என்று படித்தோம். பாருங்கள், எல்லாம் வந்து ஒரு சந்தியிலே சந்திக்கிறது. இங்கே நாங்கள் படிக்கிறதும் திருவள்ளுவர் திருக்குறளில் படிக்கிறது எல்லாம் சந்திக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்கிறார், நிலையாமை உணர வேண்டும், உணர்ந்த பிறகு துறக்க வேண்டும், துறந்தால்தான் பிறகு மெய்யுணர முடியும் என்றார். இங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறார். திருவருளுடைய கருணை நமக்கு கிட்ட வேண்டுமானால் மற்ற எல்லாவற்றையும் துறக்க வேண்டும். தண்ணீர் வேண்டப்பட்டு வேண்டுகிறவன் மற்றதையெல்லாம் துறப்பதைப் போல, திருவருள் வேணும் என்று அந்த பசி வந்து விட்டால் எல்லாம் துறந்தால்தான் அந்த பசி உண்மை பசியாகி அதனுடைய பாக்கியம் நமக்கு கிட்டும். அப்படி கிட்டுகிற பொழுது திருவருள் நம் ஆன்மாவிலே பதியும். அது பதிகிற நிலையை சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி எல்லாம் எப்பொழுது இறைவினை ஒப்பு வருகிற பொழுது சக்தி நிவாதம் நிகழும் என்கிறார்கள். சக்தி நிவாதத்தின் போது அது படிகிற முறையை நான்கு வகையாக சொல்வார்கள். எனக்கு இந்த சொற்பிரயோகங்கள் நெடுக மறந்து போய்விடும், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது நான்கு நிலையாக அதை பிரித்து சொல்வார்கள். தரம் என்ற சொல் சேர்த்துக்கொண்டு சொல்வார்.
மந்தம், மந்ததரம்,
மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்று சொல்வார்கள். இதிலே படிநிலைகள் உண்டு. திடீரென்று திருவருள் பற்றிய பசி உச்சத்துக்கு வராது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். முதல் நிலையிலே மந்த தரம், மந்தத்தின் கீழே மந்த தரம் என்பது அதற்கு அதைவிட கூடுதலாக என்று அர்த்தம். அதைவிட கூடுதலாக என்பது மந்த தரம் என்றால் என்னவென்றால் அது தரம் குறைவு, அதைவிட கூடுதலாக என்றால் இன்னும் குறைந்த நிலை என்று அர்த்தம். மந்த தரம் என்பது மந்தத்தில் குறைந்தது, தீவிர தரம் என்றால் தீவிரத்தில் கூடியது, அப்படி பொருள் கொள்ளிக் கொள்ள வேண்டும். அதைவிட அதிகம் என்று அர்த்தம். அப்போ மந்த தரத்திலே கொஞ்சமாக பதிந்து, மந்தத்திலே இன்னும் கொஞ்சமாக பதிந்து, தீவிரமாக பதிந்து, தீவிர தரத்திய தரம் போகிற பொழுது அதை தவிர எப்படி தாகமுடையவனுக்கு தண்ணீர் தவிர ஒன்றும் வேண்டாம் என்று நினைக்கிறானோ அந்த பக்குவம் வரும். அப்படி வருகிற பொழுது பதிகிற பதிவு தான் சக்தி பதிவு, ஆன்மாவிலே பதிந்து நம்மை பலப்படுத்தும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். திருவருள் பற்றிய தேடல் வர வேண்டும் என்றால் உலகியல் இருந்து முழுவதாக விடுபட வேண்டும். முற்றும் துறந்த அந்த மனநிலை வருகிற பொழுதுதான் அந்த துறவு நிலை வரும் என்பதை விளங்கப்படுத்துகிறார். திருக்குறள் சொல்லுகிற துறவும் இதுவும் ஒன்றுதான். முற்றும் துறந்து அதுவே பசியாகிற பொழுது திருவருளினுடைய ஆட்சி நம் மீது பதியும்.
அதிகமான விருப்பத்தோடு ஆன்ம ஈடேற்றத்திற்கு இன்றியமையாததாகிய திருவருளை பெறுதற்கு ஒருவன் தன்னுடைய பொருட்செல்வம், கல்வி செல்வம், சிரத்தையாகிய இவற்றை முற்றாக உபயோகித்து தன்னுடைய வாக்காலும் காயத்தாலும் மனத்தாலும் செய்யத்தக்க முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாம்.
மூன்றாலும் செய்ய வேண்டும். நாம் வழிபாடு திரும்பாலும் உடம்பால் தான் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறோம். மனதாலே செய்ய வேண்டும், வாக்காலே செய்ய வேண்டும், காயத்தாலே செய்ய வேண்டும், சிரத்தையோடு செய்ய. சிரத்தையோடு என்பது அக்கறையோடு செய்ய வேண்டும். ஏதோ நூலிலே படித்தோம், ஆகவே நாளையிலிருந்து செய்வோம் என்று செய்வதல்ல. இது எப்படி ஒரு தாய் பிள்ளைக்கு பால் ஊட்டுவாளோ, தாய் பிள்ளைக்கு பால் ஊட்டுவதே பால் ஊட்டுவது என்பதை அக்கறை இல்லாமல் செய்ய முடியுமா? எப்பொழுது பிள்ளைக்கு பசிக்கும் அதனால் தான் பால் நினைந்தூட்டும் தாய் என்று பாடினார்கள். நினைந்தூட்டும் என்றால் பிள்ளைக்கு பால் எப்பொழுது தேவை என்பது தாய்க்கு தாய் உணர்வாள். அந்த நேரத்திலே அவளுக்கு அதை தவிர வேறு வேலை இல்லை. அதுதான் சிரத்தையோடு செய்வது என்பது. ஆகவே மனதாலே செய்ய வேண்டும், வாக்காலே செய்ய வேண்டும், காயத்தாலே செய்ய வேண்டும். இந்த மூன்றையும் சிரத்தையோடு செய்ய வேண்டும். ஏதோ செய்தோம் என்று செய்வதல்ல. இப்படி செய்கிற பொழுதுதான் அந்த திருவருளுடைய ஆட்சி நமக்கு கிட்டுகிறது என்கிறார். அந்த 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 வரிகளை ஒரு தரம் படியுங்கள்.
அதிகமான விருப்பத்தோடு ஆன்ம ஈடேற்றத்திற்கு இன்றியமையாததாகிய திருவருளை பெறுதற்கு ஒருவன் தன்னுடைய பொருட்செல்வம், கல்வி செல்வம், சிரத்தையாகிய இவற்றை முற்றாக உபயோகித்து தன்னுடைய வாக்காலும் காயத்தாலும் மனத்தாலும் செய்யத்தக்க முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாம்.
இவ்வளவு தூரத்திலே நாம் நிற்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் இந்த படிக்கிற பொழுதுதான் தெரிகிறது. நாங்கள் ஏதோ நாங்கள் இந்த நாங்கள் நான் பெரும்பாலும் இந்த கேள்விகள் கேட்கிற பொழுது நான் உணர்கிற ஒன்று, சில பேரிடம் வித்தை நோக்கித்தான் அந்த கேள்விகள் இருக்கும், ஞானம் நோக்கி இருக்காது. அதாவது அந்த குரல்ல இதை படித்தோம், இந்த குரல்ல இதை படித்தோம் என்று அந்த அந்த ஞாபகங்கள் முதலியவற்றை வைத்துக் கொண்டு ஒரு இலக்கியம் படிப்பது போல படிப்பதல்ல தத்துவம். தத்துவம் என்பது அதற்குள்ளே போய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அந்த ஆர்வம் வந்தால்தான் நமக்கு அதனுடைய ஈடுபாடு கிடைக்கும். ஆகவே அந்த அந்த உள் சென்று படிக்கிற பன்மை வர வேண்டும். அதாவது இந்த ஒரு சொற்பிரயோகம் நாங்கள் எல்லோரும் இந்த இன்றியமையாதது என்ற ஒரு சொற்பிரயோகம் பயிக்கிறோம். மாணவனுக்கு கல்வி இன்றியமையாதது. இன்றியமையாது என்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம் என்னென்றால் அது இன்றி மற்றது அமையாது. அந்த சொல்லை விளங்கி நாங்கள் பெரும்பாலும் சும்மா இன்றியமையாது என்பதை ஒரு சொல்லாகவே போட்டுவிட்டு போகிறோம். இதை விட அர்த்தத்தோடு பயன்படுத்துவதில்லை. இன்றி அமையாதது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் இன்ன விஷயம் இன்றி மற்றது அமையாது. ஆகவே இந்த மூன்று முயற்சியும் இன்றி திருவருள் அமையாது. ஆகவேதான் அது இன்றியமையாத பொருள் என்கிறார்.
வைத்த பொருள், உடல், ஆவி மூன்றும் நின் கைவசமே யான் கொடுக்க வாங்கிக் கொண்டு சித்தமிசை புகுந்தது என்று தாய்வான சுவாமியும் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் சித்தமிசை
புகுந்தது சித்தத்துக்குள்ளே புகுந்தது.
சித்தமிசை புகுந்தது என்று தாய்வான சுவாமியும் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேன் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே என்று அருணகிரிநாதரும் பாடியதை காண்க.
எல்லா விஷயத்தையும் வாங்கி கொண்டு தன் திருவருளை தருகிறானாம் இறைவன். தாய்மான சுவாமியினுடைய பாடல்களில் இருந்து அதை காட்டுகிறார். முதல் முதல் மேற்கோள் என்ன பாடல், அதை படியுங்கள்.
வைத்த பொருள் உடல் ஆவி மூன்றும் நின் கைவசமே யான் கொடுக்க வாங்கி கொண்டு
என்பது முதல் தெரிய வேண்டும். பொருளை கொடுத்து உடலை கொடுத்து ஆவி இதையெல்லாம் கொடுக்க இதை வாங்கி கொண்டு என்னுடைய சித்தத்துக்குள்ளே அவன் வந்தான், சித்தமிசை புகுந்தான் என்று தாய்மானதை பாடினதை காட்டுகிறார்கள். அதுபோல திருநாதர் பாடிய பாடலை எடுத்து காட்டுகிறார்கள். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும். ஏன் இவற்றை எல்லாம் படிக்கிறோம் என்றால் அவன் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறானான். இதெல்லாம் படித்து ஒரு சர்டிபிகேட் எடுத்து ஃபைல் பண்ணி வைப்பதற்கல்ல. இப்போ தத்துவங்களுக்கும் பரீட்சைகள் வைத்து பட்டங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ரத்தினம் இந்த ரத்தினம் என்று பெரிய கெட்டவர்களே பட்டம் கொடுக்கிறார்கள். இந்த பட்டங்கள் நமக்கு ஒன்றுக்கும் உதவாது, எங்கள் ஊரில் நாக்கு வலிக்கவும் உதவாது என்பார்கள். அதுபோலத்தான் இந்த பட்டங்கள் சும்மா ஒரு மயக்கம், வேற இந்த பட்டங்களாலே ஒரு பயனும் இருக்காது. என்ன பயன் இதில் இருக்க வேணும் என்றால் இறைவன் இந்த கல்வியை இதை ஏன் தருகிறான் என்றால் இதனூடாக எம்மை அவன் வாங்க நிற்கிறான். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. ஒன்றும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் படிக்கிறோம், ஜெயராஜையாகப்பட்டார், நாங்கள் சித்தாந்தம் படிக்கிறோம் என்று நினையாதே. அகப்படுத்தியதும் அவர், படிக்க வைத்ததும் அவர், இதை தெரிந்துகொள் என்கிறார் அருணகிரிநாதர். யாம் ஓதிய கல்வி எம் அறிவு, இதையெல்லாம் ஏன் தருகிறார் என்றால் தாமே பெற, இதையெல்லாம் தந்து என்னை வாங்கு என்கிறார். தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல், இந்த பூலோகத்தின் மேலே மயல் போய் அற, மயக்கம் நீங்க மெய்ப்புலவீர், பெரிய அறிவாளிகளே, நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று அந்த பாடல் முடியும். ஆகவே ஆண்டவனிடம் எல்லாவற்றையும் கொடுத்துத்தான் திருவருளை வாங்க வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார்.
வைத்த பொருள் உடல் ஆவி மூன்றும் நின் கைவசமே யான் கொடுக்க வாங்கி கொண்டு சித்தமிசை புகுந்தது என்று தாயுமான சுவாமியும், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேன் மயல் போயர மெய்ப்புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே என்று அருணகிரிநாதரும் பாடியதை காண்க. லௌகிகர்கள் இவ்வளவு செய்தல் இயலாதது, ஆதலால் திருவருளை பெறும் முயற்சிகளாகிய தேவார திருவாசக பாராயணம், திருத்தொண்டுகள், கடவுள் வழிபாடு முதலியவை செய்யக்கூடிய சமயங்களிலே விஷய இன்பங்களை இழக்கினும் இவைகளை பொருட்படுத்தாது ஆன்ம ஈடேற்றத்துக்கு வேண்டிய அம்முயற்சிகளையே செய்ய வேண்டும்.
சிவபெரியார், சிவபாத சுந்தரனார் அனுபவஸ்தர் என்பதை இந்த கடைசி வரிகளிலே காட்டுகிறார். தனியே அறிவாளி அல்ல, அனுபவ அறிவுள்ளவர் என்பதை காட்டுகிறார். அதாவது வேறு யாராவதாக இருந்தால் இவை எல்லாவற்றையும் யாமோதிய கல்வியும் மும்மறிவும் எல்லாம் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டு உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்து விட்டு இறைவனுடைய திருவருள் பெரு என்று சொன்னால் சீவிய காலத்திலே நாங்கள் புறமாட்டோம், அந்த பக்குவத்திலேயே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இது நமக்கு பொருந்தாத விஷயம், கைவிட்டு விட்டு வேற வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். அனுபவஸ்தரான அவர் தன்னுடைய பயண அந்த தத்துவ பாதை பயணத்தை விளங்கி கொண்டு சொல்கிறார், இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை, மொட்டு மொத்தமாக கொடுத்து திருவருள் பெறுவதென்பது சாத்தியம் இல்லை. அப்படியானால் அதற்கான சில ஆய்த்த நிலைகள் இருக்கும் தானே, அதையாவது ஒழுங்காக செய்தால் அது வாய்க்கும். அதைத்தான் இங்கே அவர் சொல்ல வருகிறார். என்னவென்றால் இதை எல்லாருக்கும் லௌகீகர்கள் என்றால் இந்த உலகியல்லே ஈடுபட்டிருக்கிற நமக்கு உடல் பொருளோ ஆவியது ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னால் வீட்டால் துரத்தி விடுவார்கள், அது நமக்கு தெரியும். ஆகவே வீட்டிலையும் இருந்தாக வேண்டும். இதையும் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய சொல்லுறா என்றால் திடீரென்று அந்த எட்டு எட்டாதே, நீ என்ன செய்ய என்றால் இந்த திருமுறைகளை ஓதுவது, தத்துவ கல்வி கற்பது, இவை படிக்கிற பொழுதாவது அதிலே அதை உண்மையாக படி. உலகியல் தேவைக்கு இதை கைவிடாதே, அதுதான் சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்கு நான் சினிமாவுக்கு போக வேண்டியிருக்கிறது, தத்துவ வகுப்புக்கு வரவில்லை, அல்லது நான் வழக்கமாக சுவாமி கும்பிடுகிறேன், இன்றைக்கே என்னால் கும்பிட முடியாது, டிவியிலே கிரிக்கெட் மேட்ச் இருக்கிறது, அதை செய்யாதே என்கிறார். அந்தந்த நேரத்திலே இதையாவது செய், நீ முற்றுமுழுதாக விட்டு வெளியிலே வர வேண்டாம், இதை செய்து கொண்டு போக ஆன்ம பக்குவம் ஏறி அந்த நிலைக்கு போகலாம். அனுபவ ரீதியாக நம் நிலை உணர்ந்து சைவ பெரியார் சொல்லுகிற புத்திமதி, அதை திருப்பி படியுங்கள்.
லௌகிகர்கள் இவ்வளவு செய்தல் இயலாதது, ஆதலால் திருவருளை பெறும் முயற்சிகளாகிய தேவார திருவாசக பாராயணம் திருநமக்கு
நமக்கு தேவார திருவாசக பாராயணம் என்றது நமக்கு நமக்குரியது. வைஷ்ணவர்கள் பாசுரங்கள் படிக்க வேண்டும், அவரவர் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழிபாடு படிக்கிறது, இது அதை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவரவர் செய்கிற அந்த வழிபாட்டை ஒழுங்காக செய்வது, பாராயணம் செய்வதனால் ஒழுங்காக செய்.
தேவார திருவாசக பாராயணம் திருத்தொண்டுகள் கடவுள் வழிபாடு,
கோயிலுக்கு போய் ஒரு தொண்டு செய்வதை ஒரு பழக்க, பூ கொய்து மாலை கட்டி கொடுப்பது என்று ஒரு பழக்கம் வைத்திருக்கிறீர்களா, அதிலே மாற்றம் பண்ணாதே என்கிறார். அதை தொடர்ந்து செய், என்ன உலகியல் வந்து இடையில் கூற பொழுது உலகியலை தள்ளி வைத்து அதை செய்து பழக வேண்டும், சின்ன விஷயம், அப்பதான் அங்க போக முடியும் என்கிறார். திருத்தொண்டுகள்
கடவுள் வழிபாடு முதலியவை, கடவுள் வழிபாடு முதலியவை செய்யக்கூடிய சமயங்களிலே விஷய இன்பங்களை இழக்கினும் இவைகளை பொருட்படுத்தாது ஆன்ம ஈடேற்றத்திற்கு வேண்டிய அம்முயற்சிகளையே செய்ய வேண்டும்.
இவையிலே முக்கியமான ஒரு சினிமா போடுகிறார்கள், இன்றைக்கு சாமி கும்பிடுவதை தள்ளி வைக்கிறேன். நாங்கள் அப்படி செய்கிற வழக்கம்தான், இன்றைக்கு சாமி கும்பிடுற நேரத்தில் முக்கியமான சினிமா 9 மணிக்கு கும்பிடுவோம் என்றுகிட்டு வந்து உட்கார்ந்து விடுவோம், அப்படி செய்யாதே. அதை உலகியல் பொருளை தள்ளி வைத்து விட்டு அந்த வழிபாடுகளை செய்து பழக வேணும் என்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வழிபாடுலே நான் கேட்கிற ஒன்று, ஏதாவது இந்த இவர் சொன்னாரே தேவார திருவாசத்தை ஓதுதல், திருத்தொண்டு செய்தல், வழிபாடு செய்தல், இதிலே ஏதாவது ஒன்றை நீங்கள் பழக்கமாக்கி கொள்ளுங்கள். பழக்கம் இல்லை, வழக்கமாக்கி கொள்ளுங்கள். வழக்கம் என்பது விட முடியாது. நீங்கள் வழக்கமாக்கினால் மட்டும் போதாது, இல்லறத்தாருக்கு ஒரு கடமை இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை இதில் ஏதாவது ஒன்றையாவது வழக்கமாக்குங்கள், ஒரு காரியத்தையாவது பழக்கி விடுங்கள். அதாவது ஒரு பூ பிடுங்கி சுவாமிக்கு வைப்பது, சின்ன விஷயத்திலே தொடங்கலாம், ஒன்றும் பெரிய விஷயத்திலே இல்லை, ஆனால் அது கட்டாயம் வைக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு பூ கொய்து இறைவனுக்கு வைத்து விட்டு தான் காலையிலே வேலையை தொடங்குவது என்றால் அதே பழக. நீங்கள் இப்பொழுது நான் சொல்லுகிற பொழுதே நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இதிலே யாராவது எத்தனை விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கிறீர்கள், ஒரு இருவர் சாத்தியப்படுத்தி இருப்பீர்கள். பெரும்பாலும் இப்பொழுது நாங்கள் உலகியலிலே தான் பிள்ளைகளை ஈடுபடுத்துவது, அதேபடி இந்த டிவிஷனுக்கு போ, அங்கே போ, இங்கே போன்றதில் ரொம்ப கவனமாக இருப்போம், இந்த விஷயத்தை நாம் புறந்தள்ளி விடுவோம். அப்படி இல்லாமல் இது செய்தே ஆக வேணும் என்ற ஒரு கொஞ்ச நாள் பயிற்சி வந்தால் பிறகு நீங்கள் சொல்லாவிட்டாலும் பிள்ளைகளாலே அதை செய்யாமல் இருக்க முடியாது. நமக்கு அப்படி பெற்றோர்கள் பழக்கியிருந்தால் நாங்கள் செய்திருப்போம். இப்போ எங்களுக்கு எல்லாம் பாருங்கள், இப்போ கூட ஏதாவது தேவை வந்தால் வகுப்பை கட் பண்ணி விடுறேன். நான் என்ன இந்த வகுப்பு நடத்துறதை சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறவர்களுக்கு கட் பண்றது வேற, என்ற உலகியல் தேவை வந்தோடனே கட் பண்ணினால் என்னன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் இதை விட்டால் ஐயோ ஒரு பெரிய இழப்பு இழக்கிறோமே என்கின்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அப்படி செய்து பழகினால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்ம வளர்ச்சி ஏற்பட்டு முற்றும் விட்டு திருவருளை வாங்குகிற சக்தி வரும். அதைத்தான் இந்த குறளினோடு சொல்லுகிறார்கள். அனுபவமாக சைவப்பெரியார் அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறார்.
கடைசி ஒரு பத்தி இருக்குங்க, ஒரு பத்தி இருக்கு, சின்ன பத்தி இருக்கு. கல்வியை கொண்டு ஞான சாத்திரங்களை கற்கவும் போதிக்கவும் சமயம் கிடைத்திருக்கும் போது அந்த கல்வியை லௌகிக விஷயத்தில் உபயோகித்தல் ஆகாது. செல்வத்தையும் அவசியமான நல்வழிகளில் உபயோகித்தல் தக்கதாம்.
ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றார், திருப்பி படிங்கிறதை.
கல்வியை கொண்டு ஞான சாத்திரங்களை கற்கவும் போதிக்கவும்.
இந்த இடத்துல விளங்குங்க, கல்வியை கொண்டு ஞான சாஸ்திரம், முதல் கல்வி கற்பது கல்வியாலே புத்தி கூர்ந்துட்டப்படும், அது நன்றாக படையும். நாம அது எந்த கல்வியால், கெமிஸ்ட்ரி படிக்கிறீர்களா, பிசிக்ஸ் படிக்கிறீர்களா, பயாலஜி படிக்கிறீர்களா, அந்த எந்த கல்வியும் புத்தியை கூர்ந்துட்டும். அப்படி கூர்ந்துட்டிய புத்தியாலே தான் ஞான சாஸ்திரங்களை படிக்க முடியும், அதை தெரிந்து கொள்ள. இப்ப இந்த தத்துவம் படிக்கிறது என்றால் புத்தி கூர்மை இல்லாதவர்கள் இதுக்குள்ளே வர முடியாது, அல்லது ஆன்ம தேடல் உள்ளவர்கள் வரலாம். இது ரெண்டும், ஆன்ம தேடல் உள்ளவன் தானாக வருவான், அவனுக்கு இது படிக்காமலே விளங்கும், அது ஆகவே அவனை விட்டுடுவான். புத்தி கூர்மை ஏதாவது இந்த விஷயத்தை விளங்க, புத்தி கூர்மை இல்லாதவனாலே விளங்க முடியாது, சலித்து விட்டு விடுவான். ஆகவே கல்வியினுடைய அறிவினாலே இந்த ஞான சாஸ்திரங்களை படிக்கிறது, படித்தல் படித்து
கல்வியை கொண்டு ஞான சாத்திரங்களை கற்கவும் போதிக்கவும் சமயம் கிடைத்திருக்கும் போது அந்த கல்வியை லௌகிக விஷயத்தில் உபயோகித்தல் ஆகாது.
ஆகவே ரொம்ப முக்கியமானது, அதுக்கான நேரம் கிடைத்தால் அதை படி என்கிறார். அந்த கல்வியை பிறகு லௌகிக விஷயத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்காதே, அதை ஞானத்தை தேடுவதற்கான கல்வியாகவே படி என்கிறார். நாங்கள் நம்மளே பல பேர் ஞான சாஸ்திரத்தை பிறகு ஊன சாஸ்திரமாக மாற்றுவோம், நம்முடைய தேவைக்கேற்ற மாதிரி அதுக்கு விளக்கங்கள் சொல்லிக்கொண்டு கஷ்டப்படுவோம். அப்படி அல்ல, அதை அதற்காகவே படி என்கிறார்.
செல்வத்தையும் அவசியமான நல்வழிகளில் உபயோகித்தல் தக்கதாம்.
இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், செல்வம் உலகியல்லே வாழ்கிறவனுக்கிடம் செல்வம் இருக்கும், முடிந்த அளவு அதுவும் இந்த ஆன்ம ஈடேற்றத்துக்கு பயன்படும் வகையிலே தர்ம காரியங்களிலே செலவழி என்கிறார். வீணாக ஒரு சினிமா பார்ப்பதோ அல்லது ஒரு பீஸா சாப்பிடுவதோ இதுகளுக்கு செலவழிக்காமல் ஏதாவது ஒன்றிலே செலவு செய்தால் அதனாலே தர்ம பலன் வர வேண்டும், தர்ம பலன் வந்தால் உன்னுடைய ஞான பாதையை அது விரிவிக்கும் என்றபடியால் அப்படி செலவழிக்க வேண்டும் என்கிறார்.
இதோடு முடியுங்க.
ஆகவே முதல் குரலிலே நாம் கற்றிருக்கிற விஷயம், உலகியலிலே தேவை ஏற்படுகிற பொழுது ஒரு பொருள் எவ்வளவு முக்கியமாய்ப்பட்டு அதுக்காக இயங்குகிறோமோ அதுபோல ஞான சக்தியினுடைய தேவையை உணர்ந்து அதற்காக இயங்க வேண்டும், இயங்கினால் அது நமக்கு கிடைக்கும். அது நமக்கு எப்படி திரௌதானிய சக்தியாக இருந்து மயக்கம் செய்வித்ததோ அப்படி அருள் சக்தியாக மாறி பிறகு இறையிடம் சேர்ப்பிக்கும். அதற்கு அதை நோக்கி தேடுகிற நம்முடைய ஏக்கம்தான் அடிப்படை என்பதை தான் இந்த குரல் சொல்லுகிறது. இந்த குரலோடு நிறுத்துவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.